Comment ?
பிலிப்பியர் 3 அதிகாரம் வசனம் 7 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகின்ற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனென்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்.
இன்னைக்கு காலையில் எங்களுடைய மாமா ரொம்ப வயசு, ஐ திங்க் 90-95 இருக்கலாம், அவர் இறந்துட்டார் அப்படின்னு எனக்கு நியூஸு சொன்னாங்க. அவர் வந்து அத்தனை வயசுனா யோசிச்சு பாருங்க, அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மூப்பராக, ரொம்ப பேர் போனவராக, ஏக்கர் கணக்கில் லேண்டை வைத்து விவசாயம் செய்து அப்படி வாழ்ந்தவர். அவர் எனக்கு இல்லாமல் போயிட்டார். அவர் என்னுடைய கிறிஸ்தவ மாற்றத்தில் ரொம்ப ஆர்வம், என்கிட்ட ரொம்ப உட்காந்து வாதம் பண்ணுவார். வாதம் பண்ணி ஏன் இப்படி போனேன், ஏன் இப்படி ஆனேன்னா ரொம்ப பேசியிருக்கிறாரு. பேசி கொஞ்சம் ஆர்வம் வந்து என் வைஃபுடைய பைபிளை வாங்கிட்டு போய் அங்கே உட்காந்து தோட்டத்தில் உட்காந்து படிப்பார். அந்த கிராமத்துலேயே கொஞ்சம் அந்த பைபிள் மேலே இன்ட்ரெஸ்ட் காய்ச்சி படிக்கிறவர்னா இவர் ஒருத்தர் தான் இருந்தார். அவர் போய் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டார். இதை நம்ம நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சாதித்தேன், அவ்வளோ பண்ணேன் அப்படின்னு வயசானவங்ககிட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அநேக பேர் இதை சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வாழ்க்கையின் மாயம் கொஞ்சம் மங்கும்போது, நம்முடைய உடம்பு பலங்கள் கொஞ்சம் குறையும் போது தான் வாழ்க்கையை நம்ம சரியாக பார்க்க எடை போட நம்ம கற்றுக்கிறோம். எதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியம், ரொம்ப ஆதாயம் நினைக்கிறோமோ அதெல்லாம், ஐயோ இதுக்காக ஓடிக்கிட்டு இருந்தேன், இதுக்காக நான் இவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருந்தேன், நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிச்சுக்கிட்டு இருந்தேன்றத உணர்றது ஒரு பாட்டில் வரும், சினிமா பாட்டு தான். காலம் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததையா அப்படின்னு வரும். அப்போ தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், யோசிச்சு பாருங்களேன். ஆனால் அப்போயாவது தெரியறது நல்லது. ஆனால் இன்னும் சில பேருக்கு அதெல்லாம் தெரியாமையே இறந்து போகிறது எவ்வளோ சோகம், யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கையினுடைய மதிப்பே தெரில, இப்படியே ஓடிக்கிட்டே டக்குன்னு இறந்து போயிட்டாங்க. எதுக்கு வாழ்ந்தோம், என்ன வாழ்ந்தோன்னு தெரியல, ரொம்ப சோகம். அவங்கள தான் ஆண்டவர் நித்திய முட்டாள்கள் அப்படின்றார், தங்கள் ஆத்மாவை இழந்தவர்கள். அப்போஸ்தலன் பவுல் வாழ்க்கையை நம்ம பார்த்து வருகிறோம். அவர் தான் வாலிபமாக ரொம்ப சாதித்தவராக இருக்கும்போது ஆண்டவர் வந்து அவர் கண்ணை திறந்தார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9 அதிகாரத்தில் அவர் தமஸ்குன்ற ஒரு ஊருக்கு போகிற ஒரு ரோடில் திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான பரலோக சந்திப்பு, இயேசுவை அவர் உயிருள்ள இயேசுவை அவர் பார்த்து கடவுளை அவர் கண்ணை திறந்த உடனே அவருக்கு ஒரு புரட்சிகரமான மாற்றம், வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டுருச்சு. இப்படி போயிட்டு இருந்தவர் திடீர்னு மாறி இப்படி போக ஆரம்பித்தார். என்னப்பா எல்லாம் மாறிப்போச்சு, கிறிஸ்தவர்களை கொண்டுகிட்டு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுறவங்களை கொண்டுகிட்டு இருந்த இவர் கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். எல்லாம் அதிர்ந்து பார்த்து என்ன ஆச்சு இவருக்கு, என்ன ஆச்சுன்னு அங்கே அப்போஸ்தலன் நடவடிக்கைகளில் அவரில் வெளியில் ஆன மாற்றத்தை பார்க்குறோம். அவர் ஏன் அப்படி மாறினார், அவர் மனதிலையும் இருதயத்திலையும் என்ன ஆச்சுன்றத நமக்கு இங்கே பிலிப்பியரில் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் என்ன ஆச்சு அப்படின்றாரு, வாழ்க்கையின் தத்துவத்தை நான் புரிந்து கொண்டேன். ஒரு அர்த்தமில்லாத வாழ்ந்து போகிற ஒரு வாழ்க்கைக்கும், காலமெல்லாம் பேசக்கூடிய ஒரு வாழ்க்கை, வாழ்ந்தா எப்படி வாழணும்ன்ற ஒரு வாழ்க்கைக்கும் வித்தியாசம் என்னன்னு நான் புரிந்து கொண்டேன். தோல்விகரமான வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை எது என்று நான் புரிந்து கொண்டேன். அவருடைய சாட்சியை நம்ம போன வாரம் பாதி பார்த்தோம். என்ன ஒரு எல்லாம் இந்த உலகத்திலெல்லாம் விரும்புகிற பொறாமப்படுற சிறப்புகள் அவருக்கு இருந்துச்சு ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி. உங்களுக்கு என்ன யோசிச்சு பாருங்க, விசேஷமான மதத்தில் பறந்து இன புனிதம் என்ன, இன சுத்தம், தேசப்பற்று, பக்தியான குடும்பத்தில் வளர்க்கப்பட்டு மிகுந்த சாக்கியமான ஒரு தேச குடிமகனாக இருந்து உயர்ந்த கோத்திரம், சிறந்த படிப்பு, மூல மொழியில் பாண்டித்யம், தன்னுடைய வெளி வாழ்க்கை ஒழுக்க வாழ்க்கை பார்த்தா ஒரு மனுஷனும் ஒரு குறை கண்டுபிடிக்காத ஒரு வாழ்க்கை. உயர்ந்த மத கூட்டத்தில் ஒரு அங்கத்தினம், ஒரு மெம்பர்ஷிப் பரிசயனாக அவர் இருந்தார். இந்த காம்பினேஷன் எங்கெங்கே கிடைக்கும் உங்களுக்கு? யாருக்காவது இருக்கா? ஏன் இப்போ வாழ்கிற யாருக்காவது இருக்குமா? ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், இதுதான் சிறந்த ஒரு ஸ்லாக்கியம். பிறந்தது, வளர்ந்தது, வளர்க்கப்பட்டது, வாழ்றது எல்லாமே பெஸ்ட். அப்படிதான் பெருமையாக வாழ்ந்துகிட்டு இருந்த பவுல், அந்த ஒரு நாள் எல்லாம் மாறிப்போச்சு. இயேசுவை சந்தித்த அந்த நாளில் மனுஷனுக்கு தலைகீழ ஆயிடுச்சு எல்லாம். தான் இவ்வளோ பெருமையாக நினைத்த காரியமெல்லாம் தான் நஷ்டம் என்று அவர் உணர்ந்தார். ஏன் அவர் உணர்ந்தார்னா, அவர் இவ்வளோ நாள் போட்டுக்கிட்டு இருந்த கணக்கு தப்பு, அவருடைய அளவுகோல் தப்பு என்பதை அவர் உணர்ந்தார். பாருங்களேன், அவர் என்ன உணர்ந்தாரு, நான் டீல் பண்ண வேண்டிய கடவுள் வந்து அவ்வளோ பரிசுத்தமான தேவதூதர்கள், பிரதான தேவதூதர்கள், சேராஃபிம், செருபிம், அவர்களே ஒரு பாவம் செய்யாத பரிசுத்தம், அவங்களுக்கு இல்லாத பரிசுத்தமா, அவங்களே படைக்கப்படாத இந்த பரிசுத்த தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி நடுநடுங்கி அவர் பார்க்க முடியாம கொந்தளிக்கிறாங்க. அவருக்கு முன்னாடி நான் அப்படி வாழ்ந்தேன், இப்படி யோக்கியமா இருந்தேன்னு போய் அவனாவது நிக்க முடியுமா? அவருடைய அளவுகோல் தப்பு என்பதை புரிந்து கொண்டார். நீங்களும் நானும் நம்மளை நாம் நமக்கே ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறோம், அதை தூக்கி போடுற வரைக்கும் நம்ம அந்த அறிவுக்கு வர முடியாது. பாருங்களேன், அளவுகோல் எவ்வளோ முக்கியங்க நம்ம வாழ்க்கையில், அது இல்லாமல் எவ்வளோ தப்பாக போவோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடைக்காரன் வந்து ஒரு கையில் புடியாக அரிசி எடுத்துட்டு, இந்தாப்பா ஒரு கேஜி அரிசி வாங்கிட்டு போ அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவீங்களா? இல்லை ஒரு சிக்கன் கடைக்கு போகிறீங்க, ஒரு அஞ்சு பீஸ் சிக்கனை வெட்டி, இந்தா ஒரு கேஜி வாங்கிட்டு போ, இல்லை கோல்டு வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு இவ்வளோ பெரிய கங்கத்தை கொடுத்து இது அஞ்சு சவரன் எடுத்துகிட்டு போனால் போவீங்களா? நீங்கள் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டீங்க. அளவுகோலை வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணு, ஒரு கேஜியாக இது மெஷர் பண்ணு, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் வேணா இல்லைங்களா? அதை வச்சு தானே எல்லாத்தையும் அளவு போட்டு வாழ்க்கையில் வாழ்கிறோம். தப்பான அளவுகோலை நம்ம ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோமே. அதே விதத்தில் நம்ம வாழ்க்கை மதிப்புடையதா, நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா, இது எல்லாவது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமான்னு என்ன அளவுகோலில் நம்ம அளவு போடுறோம்? நம்மளாக நினச்சிக்கிற அளவுகோல் இல்லை, நம்மளை படைத்தவர், நம்மளை கடைசியில் நியாயம் தீர்க்கவர், அவருடைய அளவுகோலை வச்சு அளவு போடணும். அவனை விட பெட்டர் நான், அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லைன்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் தப்பான அளவுகோல். அவர் போடுற அளவுகோல் என்ன? அதுதான் தேவனுடைய நியாயப்பிரமாணம். அவர் சொல்லி இருக்கிறார், இதான்ப்பா அளவுகோல், இதை வச்சு உன்னை எடை போடு. எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய தப்பான அளவுகோல்லாம் தூக்கி போட்டு அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாக நான் எப்படி இருக்கிறேன், அவருடைய அளவுகோலில் நான் எங்கே நிற்கிறேன்னு பார்க்கும்போது தான் கிறிஸ்துவுடைய மகிமை அவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படிதான் பவுலுக்கு தெரிஞ்சிச்சு, தப்பான அளவுகோல் போட்டுக்கிட்டு இருந்த மனுஷன். சில நேரங்களில் ஒரு வாழ்க்கையின் தருணத்தில் இதை கேட்காம செத்துடக்கூடாதுங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஆழமான கேள்விகளை கேட்கணும். எப்போத்த சாப்பிடுவோமா, நாஷ்டா என்ன, இன்னைக்கு குழம்பு என்ன, இன்னைக்கு பொரியல் என்ன, இன்னைக்கு, அதுவே தான் கேள்விகள் டெய்லி. ஏதாவது அதை மிஞ்சி கேட்பீங்களா? வாழ்க்கையில் நான் ஏன் பிறந்திருக்கிறேன், என்ன இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம், இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறது, இன்னைக்கு நான் வாழ போகிறது, எதிர்காலத்தில் என்ன மதிப்பு இதுக்கு இருக்க போகுது, நான் இறந்த பிறகு என்ன ஆக போகுது இல்லைங்களா, என்ன நான் எங்கே போக போகிறேன், மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், இப்போ கேட்டிருக்கீங்களா? எத்தனை காலம் இந்த வெறுமையான பிரயோஜனம் இல்லாத ஓடுற காத்த பிடிக்கிற வாழ்க்கையை தற்காத்துக்கிட்டு நாடகம் போட்டுக்கு நான் இப்படியே தான் வாழ போகிறேண்ணா, எப்போ நான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழப்போறேன், இதுதான் எனக்கு வாழ்க்கையில் வேணுமா? கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்காம இப்படிதான் நான் தொடர்ந்து போக போறேனா, தப்பான கணக்குகளை போட்டுக்கிட்டு கடைசியில் காலம் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததையான்ற பாட்டு பாடினா என்ன பிரயோஜனம்? அதுக்கு முன்னாடி தானே யோசிக்கணும். பவுல் பாருங்களேன், ஒரு புது கணக்கை கற்றுக்கிட்டாரு, அது அற்புதமாக நமக்கு விளக்கி தர்றாரு இந்த பகுதியில். அவர்கிட்ட இருந்து பார்த்து நம்ம படிக்கணும் இல்லைங்களா. நம்ம வாழ்க்கை வீணாக போகக்கூடாதுன்னா இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து படிக்கணும். அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு அதில் நம்ம படிச்சுக்கணும். அவர் பாருங்களேன், ரொம்ப அற்புதமான பகுதி. எவ்வளோ அற்புதம்னா, இதில் அவர் எமோஷ்னலாக தன் தனிப்பட்ட சாட்சியை எழுதும் போது உணர்ச்சியில் அவர் எழுதுறாரு. இது ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பிரசங்கியுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியறதில்ல. இவர் என்ன வந்து பேசிட்டே இருக்கிறார், நல்லா தூங்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை ஒரு உருவ ஒரு வசனத்தை எடுத்து ஒரு உருவகமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும்னா அது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இதில் ரொம்ப நேரம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வசனங்களை பார்த்தா தான் ஆண்டவரே என்னை ஆள விடுங்க, நான் எங்கன்னா ஓடி போயிடுறேன்னு தோணும். ரொம்ப டிஃபிகல்ட் பேசேஜ். ஆனால் என்னுடைய பெஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆண்டவருடைய ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு மூணு மிகப்பெரிய கணக்கீடுகள், 3 greatest calculations. எத்தனை கால்குலேஷன் போடுறீங்க? ஒரு மாதத்துக்கு பட்ஜெட் என்னான்னு கால்குலேஷன் போடுறீங்க, அதை போடுறீங்க, இதை போடுறீங்க, அதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் கூட போயிடலாம். இந்த மூணு கணக்கு போடலைன்னா உங்கள் வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் தான் போயிடும். பாருங்களேன், இந்த மூணு மிகப்பெரிய கணக்கை நம்ம போட ஆரம்பிக்கணும். மூணு கணக்கு எப்படி அந்த மூணு கணக்கு வந்துச்சு பாருங்களேன். இதில் மூணு வாட்டி நான் எண்ணினேன் எண்ணினேன்னு வருது. 7-8 அவர் திருப்பி திருப்பி சொல்கிறார். 7-8 வாட்டி சொல்கிறார். 11வது வசனத்தில் எண்ணுகிறேன். இங்கிலீஷில் 2 வசனத்துலேயே 7-8 வருது, தமிழில் 7-8-11 வருது. மூணு பெரிய கால்குலேஷன், மூணு வாட்டி சொல்கிறேன் என்னத்தை எண்ணினேன். முதல் கால்குலேஷன் நான் போடும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். ரெண்டாவது கால்குலேஷனை நான் போட்டுக்கிட்டே இருக்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ந்தேன். மூணாவது கால்குலேஷனில் போடும்போது கிறிஸ்தவ நிச்சயத்தை நான் அடைந்தேன். பாருங்களேன், இது ரொம்ப முக்கியம் இல்லை? ரட்சிக்கப்படுறது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்றது, பரலோக நிச்சயமோ நம்ம அடையிறது, இந்த மூணு கணக்கு தான் அதை அடைய வைக்கும். அந்த மூணு கால்குலேஷனை படிக்க வேணாம். எப்படி இந்த கணக்கு போட ஆரம்பித்தார்? அவர் என்ன பண்ணார்? தன் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு பட்டியல் போடு, எல்லாத்தையும் போட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 7 யூத தகுதிகளை அவர் போட்டுட்டு இந்த பக்கம் அதெல்லாத்துக்கும் என்ன பேர் கொடுத்தார்? இதெல்லாம் நஷ்டம், லாஸ். இந்த பக்கம் பட்டியலை போட்டு தான் எப்படி 7 இங்கே நஷ்டம்னாரோ இந்த பக்கம் 7 ஆதாயம்னு சொல்கிறார். பாருங்களேன், அதுக்கு முக்கியமாக ஒரு பேர் கிறிஸ்து ஆதாயம். அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஆதாயங்கள் என்ன? 7 காரியங்கள். இதை நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை. அதுதான் என்னுடைய முதல் ஆதாயம். இவ்வளோ இழந்தனே என்ன கிடச்சிச்சு? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. கிறிஸ்து ரெண்டாவது, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தினேன். கிறிஸ்துவுக்குள் காணப்படுவது தேவனுடைய நீதி, உயிர்த்தெழுதலின் வல்லமை, கிறிஸ்துவுடைய பாடுகள்லையும் மரணத்திலையும் ஐக்கியம், மரித்தோர்லேருந்து உயிர்த்தெழுதலை அடைவது. இந்த 7 ஆதாயங்களை அவர் பட்டியலிடுறார். இதை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஆழமான சத்தியங்கள் இருக்குது. இது 2-3 வாரங்கள் ஆகலாம். இன்றைக்கி இந்த 7-8 வசனங்கள் என்னன்னு இந்த 4 தலைப்பில் புரிஞ்சுக்குவோம். பவுலுடைய முதல் கால்குலேஷன், ரெண்டாவது கால்குலேஷன், மூணாவது கால்குலேஷன். டைம் இருந்தால் நம்ம அவருடைய அதனால் கிடைச்ச ஆதாயங்கள் முதல் ஆதாயத்தை பார்ப்போம். ஓகே, முதல் கால்குலேஷன் என்னங்க? 7வது வசனத்தில், ஆகிலும் எனக்கு லாபமாக இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஃபஸ்ட்டு கால்குலேஷன். முதல் கால்குலேஷன் நான் போட்ட கற்றுக்கிட்ட உடனே நான் கிறிஸ்தவாயிட்டேன்ப்பா. இந்த கணக்கை போட்டேன், இயேசுக்கிட்ட வந்துட்டேன். பாருங்களேன், என்னெல்லாம் நான் லாபம்னு நினச்சனோ, 7 தகுதிகள், 8வது நாள் விருத்த சேதனம், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயர்கள் எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தில் சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், இது எல்லாமே அதை ரொம்ப ஆர்வத்தோடு பட்டியலிடுறார். கவனிச்சு பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன? ரொம்ப இதை பற்றி பெருமை, இதை நினச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துருக்கிறார் மனுஷன். அந்த பழைய ஞாபகம் அவருக்கு வருது, என்ன இதில் பெருமையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் நான், இதுதான் என் கண்மணி, இதுக்கு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், இதுதான் நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன்னு. ஆனால் என்ன உணர்ந்தார்? என்னுடைய பிறப்போ என்னுடைய சடங்குகளோ என்னுடைய பாரம்பரியத்தை பின்பற்றுறதோ என்னுடைய வெளி ஒழுக்கமோ பெரிய மெம்பர்ஷிப்போ இதெல்லாம் நஷ்டம், எல்லாம் நஷ்டம். அதை உணர்ந்த உடனே நான் அந்த கணக்கு நஷ்டம்னு போட்ட உடனே எனக்கு ரட்சிப்பு வந்தது. பாருங்களேன், ஏன் இது நஷ்டன்றாரு? ஏன் நான் இந்த உலகத்தில் ரொம்ப மக்களை வஞ்சிக்கிறது? ஒருத்தர் சொன்னார், மனித குலத்தின் மிகப்பெரிய குற்றம் வந்து மதம். The greatest crime of mankind is religion. பாருங்களேன், ரொம்ப அதிசயமான ஒரு வார்த்தை ரிலிஜன். ஏன்னா மதம் ஒரு மனுஷனை குருடாக்குற மாதிரி வேற எதுவுமே குருடாக்காது. அவனை தனக்கு காமிக்காம தன் இதயத்தை அவன் பார்க்க முடாம செய்யறது தான் மதம். எவ்வளோ வஞ்சனை. நான் சில பேருக்கு காஸ்பிளை சொல்லும் போது நானே பார்த்துருக்குறேன். ஆண்டவர் அறியாதவங்க பாவிகளாக இருந்தாங்கன்னா, பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஆண்டவரே அறிய அவங்களுக்கு காஸ்பிள் சொல்லும் போது நம்மளே கண்ணெல்லாம் விட்டு ஆர்வத்தோடு கேட்பாங்க. இந்த சர்ச்சுக்கு போகிறவங்க, மாத பாரம்பரியத்தை பின்பற்றுறவங்க, அவங்கக்கிட்ட போய் காஸ்பிள் சொன்னால் தூங்கி விழுந்து கோட்டாய் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆர்வம் இருக்காது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன் ஏன் இவங்களுக்கு இப்படி இருக்குது, ஏன் இவங்களுக்கு அப்படி இருக்குன்னா, அவங்க தாங்கள் பாரம்பரியத்தை பின்பற்றுகிறதும் அவங்க தங்களுடைய மதத்தை எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறாங்க, பாரம்பரியத்தை நம்பி அதில் தான் தங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது, அதனால தான் தாங்கள் ரட்சிக்கப்பட்டேன்னு நினைச்சதுனால கிறிஸ்துவுடைய அருமையும் கிறிஸ்து சுவிசேஷத்தின் மகத்துவத்தையும் அவங்களால பார்க்கவே முடிய மாட்டேன். அவங்க நினைக்கிறாங்க நான் பரலோக புள்ள, நான் அப்படியே அழுக்க ஆண்டவர் தூக்கிட்டு போய் என்னை உட்கார வச்சிருவாருன்னு. அவங்க குருட்டில் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது, காஸ்பிள் கூட தெரியாது அவங்களுக்கு. ஆனால் குழந்தையில என்னை தெளிச்சுட்டாங்க, நான் சர்ச்சுக்கு போகிறேன், பரலோகத்துக்கு போவேன். நீ குருடியா, மதம் உன்னை குருடாக்கி இருக்குன்னு உணரவே மாட்டான். அதனால தான் அதெல்லாம் தான் என்ன நஷ்டன்றார். ஏன் இதெல்லாம் தான் இயேசுக்கிட்ட வராமல் என்னை தடை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, இதெல்லாம் தான் இயேசுடைய மகிமையை பார்க்க முடியாமல் என்னை குருடாக்கி வச்சுருந்துச்சு. நான் எப்போ அதெல்லாம் குப்பைன்னு தூக்கி போட்டனோ அப்போ கண்கள் திறந்து இயேசுடைய மகத்துவத்தை பார்த்து எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. பாருங்களேன், முதல் கணக்கு நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள். ஏன் இந்த காரியங்கள் தான் ஒரு மனுஷனை பொய்யான மதத்தில் பொய்யான நம்பிக்கையில் ஒரு வாழ வைக்கிற ஒரு முட்டாள்தனம். அதனால தான் பவுல் சிறந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு பெச்சத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே தெரியும், வெறும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலும் வெறுமை தான், உண்மையாகவே கடவுள்கிட்ட எனக்கு உறவில்லை, அது யாருக்கும் நான் சொல்கிறதில்ல, எனக்கு தெரியும். அது அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும் கடவுளுக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை, சர்ச்சுக்கு போயிட்டு வர அவ்வளோதான். பவுல் அறிஞ்சாரு, நான் கடவுளை ஆராதிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஆக்சுவலாக பவுல் வந்து பவுலை தான் ஆராதிச்சுக்கிட்டு இருந்தேன்னு உணர்றார். எல்லாம் இந்த மதத்தை ஆராதிக்கிறாங்க, அவங்க தான் அவங்கள தான் ஆராதிக்கிறாங்க, கடவுளை இல்லை. நான் என்னவா பிறந்தனோ, நான் என்னவா வாழ்க்கையில் சாதிக்கிறேனோ, அது எவ்வளோ என் பக்தி, என் பக்தியை தான் நான் ஆராதிக்கிறேன்னு தவிர கடவுளை ஆராதிக்கிறதில்ல. என்ன நான் ஆராதிச்சுட்டு வருதான் மதம், எவ்வளோ பக்தியான்னு பாருங்களேன். ஒரு நாள் இறக்கும்போது பவுல் உணர்ந்தாரு, நான் ஒரு நாள் இறப்பேனே, இன்னைக்கு எங்கள் மாமா இறந்த மாதிரி, இந்த வேஷம் இந்த பக்தி இந்த இது எல்லாம் என்ன ஆக போகுது, பரலோகத்தில் போய் நின்றுக்கிட்டு கதவை திறங்க, நான் குழந்தையிலேயே ஞானஸ்தானம் எடுத்தவன், கதவை திறங்கன்னா திறப்பாரா? எட்டாம் நாள் விருத்தசேதனம் செய்யப்பட்டவன், பரிசேயன் கொஞ்சம் கூட கண்டுக்காது, நரகத்தில் தூக்கி இழுத்துட்டு தான் போய் விடுவாங்க நம்மளை. அது எதுவுமே பரலோக கதவை தராது. ஆனால் அவர் ஒன்று உணர்ந்தார், இயேசுவை பார்த்த நிமிஷமே அவருக்கு இதெல்லாம் குப்பைன்னு தெரிஞ்சிச்சு. ஒன்று முக்கியம், இயேசு தான் தெரிஞ்சுக்கிட்டார். கண் முதல் கால்குலேஷனில் திறக்கப்பட்டது. ஓகே, இது கடந்த காலத்தில் அவர் மனம் மாறுற நேரத்தில் போட்ட கணக்கு. அவர் இப்போ நிகழ்காலத்தில் ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு இருக்கார், அதை பற்றி எட்டாவது வசனத்தில் சொல்கிறார். பாருங்களேன், எட்டாவது வசனம் வாசிங்க.
அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
எண்ணிக்கொண்டு அங்கே எண்ணினேன்னு வருது ஏழாவது வசனத்தில், இங்கே எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். தொடர்ந்து இந்த கணக்கை போட்டுக்கிட்டு இருக்கிறார், தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கார். என்ன இந்த கணக்கு? தன்னுடைய கணக்கெல்லாம் முன்னாடி போட்டாச்சு. ஓகே பவுல், இப்போ ஒருவேளை பவுல்கிட்ட யாரோ கேட்குற மாதிரி, அந்த மாதிரி யூத தகுதிகளை எல்லாம் கணக்கு போட்டு அதெல்லாம் குப்பைன்னு உணர்ந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுக்கிட்ட வந்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் இருக்கிறதா? மன வருத்தம் இருக்கிறதா? 30 வருஷம் ஆச்சு நீங்கள் கிறிஸ்டியன் ஆகி, எத்தனையோ தியாகங்கள் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ அப்போஸ்தலன் நான் சாதிச்சிருக்கிறீங்க, இப்போது ஏதாவது மன வருத்தம் இருக்கா? நம்ம எல்லாரும் யாராவது ஒரு காரியத்தை அனுபவப்பட்டிருந்தா அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம விரும்புகிறோம் இல்லைங்களா. அதனால தான் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் ஃபேமஸ். ஏதாவது வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், இப்போல்லாம் வாங்கினவங்க எப்படி அனுபவிச்சாங்க, எப்படி பார்த்தாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தானே வாங்குறது இல்லைங்களா. அந்த மாதிரி பவுல் என்ன சொல்கிறார் பார்ப்போம். 20 வருஷம் ஆச்சு 30 வருஷம் ஆச்சு கிறிஸ்தவனாக. ஆரம்பத்தில் எல்லாரும் ஆயிரலாம், ஆனால் போக போக வருஷம் போகும்போது அந்த ஆர்வம் இருக்கான்னு தான் முக்கியம். பவுலே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதுக்கு பலமாக பதில் கொடுக்கும்படி அவர் பாருங்களேன். தமிழில் அவ்வளோ வரல, ஏன்னா இங்கிலீஷில் பயங்கரமாக வந்திருக்கு, இங்கிலீஷ்லேயும் அவ்வளோ இது வரல. அவர் என்ன சொல்கிறாரு, அது மாத்திரம் அல்லன்னு முடிச்சுட்டாங்க தமிழில். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எட் இன்டீட் ஐ ஆல்சோ, ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா அது மாத்திரம் இல்லை, இன்னும் அதிகமாக உண்மையாக நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் தொடர்ந்து அப்படின்றார். நீ வெறும் அப்போதான் போட்டுட்டு நான் இப்போ விட்டுட்டேன்னு நினைக்காத கணக்கு, இப்போ தொடர்ந்து நிச்சயமாக அந்த கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. போலே முதல் கணக்கு தப்பாக போச்சுன்னு நினைக்கிறீங்களா, இப்போ எப்படி இருக்கு உங்கள் கணக்குனா கொந்தளிச்சு எந்திரிச்ச மாதிரி. அதுக்கு நிச்சயம் எப்படி அந்த 7 காரியங்களும் நஷ்டம் என்று அந்த காலத்தில் எண்ணினேனோ, இப்போ அதிக நிச்சயமாக அதிக உறுதியாக அதிக சந்தேகம் இல்லாமல் நான் 30 வருஷம் கிறிஸ்தவ அனுபவமாக பெற்ற எல்லா காரியங்களையும், நான் அந்த 7 காரியங்கள் மாத்திரம் இல்லை, அதில் என்ன 8வது வசனத்தில் என்ன காரியங்கள் லிஸ்ட் போடுறாரா, நான் அது மாத்திரமல்ல நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்கு எல்லாவற்றையும் பார்க்குறீங்களா, இங்கே பட்டியல் இல்லை, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். கடந்த 30 வருஷமாக நான் அடைந்த காரியங்கள், தேவனிடத்தில் எனக்கு சமாதானம், தேவனிடத்தில் நான் என்னுடைய உறவுக்கு அடிப்படையாக அந்த எந்த காரியத்தையும் நான் நம்புறதில்லைன்றார். யோசிச்சு பாருங்க, இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் எந்த கணக்கில் நான் ரட்சிக்கப்பட்டனோ அந்த கணக்கில் தான் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன கேட்குறீங்களா, என் கணக்கில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதானா, ஆமாம் ஒரு மாற்றம் வந்திருக்கு, அதுக்கு சிலது சேர்க்க நினைக்கிறேன். அந்த 7 காரியங்கள் நஷ்டங்கள் மாத்திரம் இல்லை, நான் 30 வருஷமாக ஒரு மிஷினரியாக சாதித்த காரியங்கள், ஒரு பிரசங்கியாக செஞ்ச காரியங்கள், ஒரு அப்போஸ்தலனாக செஞ்ச தியாகங்கள், வாங்கின பாடுகள், நிறுவன சபைகள், நான் செய்த எல்லா முயற்சிகளும், கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனாக நான் செய்த சகல காரியங்களும் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கயா, இதெல்லாம் நஷ்டம் தான் அப்படின்றார். புரியுதுங்களா, அதை தொடர்ந்து அந்த கணக்கை நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது எதுவுமே தேவனிடத்தில் எனக்கு சமாதானம், தேவனிடத்தில் நான் நிற்கிறதுக்கு ஒரு அடிப்படையான காரியமாக நான் பார்ப்பதல்ல, எல்லாம் மைனஸ் தான். முதலாவது 7 காரியங்களை சொன்னார் பட்டியலிட்டு, இப்போ ஏதாவது உற்றக்கூடாது என்பதற்காக சகலத்தையும் ஏதாவது மிஸ் பண்ணிடக்கூடாது, சகலத்தையும் என்னுடைய யூத தகுதிகள் மாத்திரமல்ல கிறிஸ்தவனாக நான் எல்லா அடைந்த தகுதிகளையும் நஷ்டமாக எண்ணிக்கொண்டு கணக்கு போட்டுக்கொண்டு இருப்பதனால தான் இயேசுடைய மகத்துவத்தையும் இயேசுடைய அவசியத்தையும் இயேசுவோட அந்யோன்யம் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறையா, இந்த கணக்கு தாயா என்னை கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுகிட்ட நெருங்கி கொண்டு போகுது. மாம்சத்தில் நம்பிக்கை இல்லாதவனாக நான் தொடர்ந்து ஏன் இருக்கிறேன், இந்த கணக்கை தொடர்ந்து நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா, அதுதான் அவருடைய நிகழ்கால கணக்கு. பாருங்களேன், கண்டினியூஸாக அதை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள அவர் என்ன சொல்கிறாரு, தொடர்ந்து எனக்கு வருகிற சோதனை, என்னுடைய கிரியையில் நம்பிக்கை வைக்கிற சோதனையை நான் தொடர்ந்து தவிர்த்து கொண்டு, நான் என்ன சாதித்தாலும் என்ன ஆனாலும் என்ன தான் ஆனாலும் என்னுடைய நம்பிக்கை எல்லாம் கிறிஸ்துவின் அடிப்படையில் தான். பாருங்களேன், முதல் கணக்கு அவரை ரட்சித்தது, 2வது கணக்கு அவரை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கிறது, அதை நாம் பார்க்கிறோம். ஓகே, அவருடைய கடந்த கால கணக்கு, நிகழ்கார கணக்கை பார்க்குறோம். 3வதாக அவருடைய 3வது கணக்கு என்ன பாருங்களேன், இதான் கிராண்ட் டோட்டல். இங்கே மகளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கணும், அவளுக்கு எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு ஒரு டோட்டல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு கணக்கை போடுவோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து கிராண்ட் டோட்டல் பண்ணணும். அந்த மாதிரி கிராண்ட் டோட்டல் இவருவன் பண்ணிக்கிட்டு இருக்கார். பாருங்கள், 8வது வசனத்தில் நடுவில், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் மனம் திரும்புறதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய யூத தகுதிகளை எடுத்துக்காங்க, நான் கிறிஸ்தவன் ஆன பிறகு என்னுடைய தகுதிகள், நடந்த காரியங்கள், நிகழ்கால கடந்த கால எல்லா காரியத்தையும் எடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையும் நான் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன். ஐ ஹவ் சஃபர்ட் த லாஸ் ஆஃப் ஆல் திங்ஸ், எல்லாத்தையும் நான் இழந்தேன். இது ஒன்று சொல்றது ஒன்று, அது நடைமுறையில் வாழ்றது ஒன்று இல்லைங்களா. தியரியாக சொல்லிடலாம் எல்லாம், ஆனால் இந்த மனுஷன் எங்கே இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. எங்கே இருக்கிறாரு? மிக சிறந்த பேரெடுத்தவன், மிக திறமசாலி, மிக படிப்பாளி, தங்க நாட்டிலேயே அந்த அளவுக்கு சிறந்த படிப்பாளியும் திறமசாலி இல்லை. எவ்வளோ உயர்வில் இருக்க வேண்டிய ஆள், எவ்வளோ படிப்பு, பணம், குடும்பம், சிறந்த மனுஷன், இப்போ எல்லாத்தையும் இழந்து ஜெயிலில் சங்கிலி போட்டு எப்படா சாகுவோன்னு தெரியல அந்த மாதிரி நிலையில் இருக்கிறார். அவர் சொல்கிறார், அவருடைய வார்த்தைகள் ரொம்ப உண்மையானது இல்லைங்களா. எல்லாவற்றையும் நான் இழந்தேன், எனக்கு என்ன ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். பழைய நண்பர்களை இழந்தேன், உறவினர்கள் என்னை கைவிட்டார்கள், என் இனத்தார் என்னை வெறுக்கிறாங்க. யூத மக்களுக்கு அந்த காலத்தில் ஒரு பேர் அவங்க பிபியெல்லாம் ரேஸ் பண்ணவங்க பல்லெல்லாம் கடிக்க வைக்கணும்னா ஒரு பேர் என்ன தெரியுமா? தர்சு பட்டணம் சவுல். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் படிக்கலாம். அந்த யூத தேசமே அந்த மனுஷனை நாய் விரட்டுற மாதிரி விரட்டி கொல்லணும்னு திருப்பி திருப்பி பார்த்தாங்க. ஒரு வாட்டி ஆலயத்தில் மாட்டிக்கிட்டாரு, அவரை துண்டு துண்டாக பிச்சிடலான்னு நினச்சாங்க. ரோம் ஆர்மியே வந்து அவரை காப்பாத்துச்சு. அவ்வளோ வெறுத்தாங்க அவர். எல்லாத்தையும் இழந்த, என் இனத்தால் இழந்த, தேச துரோகியாக, இன துரோகியாக, மத துரோகியாக நான் பார்க்கப்பட்டு, என் இனத்தால் வெறுக்கப்பட்டு, ஜாதியினால் வெறுக்கப்பட்டு, எல்லாருனாலையும் நான் வெறுக்கப்பட்டு, எல்லாம் இழந்து தன்னுடைய அடிப்படை தேவை கூட சந்திக்க முடியாமல் ஜெயிலில் இருக்கிறார். பிலிப்பியர் சபை அவருக்கு ஹெல்ப் அனுப்பணும். என்ன சொல்கிறீங்க, அவர் வார்த்தை உண்மையா இல்லையா? நான் எல்லாவற்றையும் இழந்தேன். ஒருவேளை அந்த ஜெயிலுக்குள்ளே போய் சில பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க இல்லைங்களா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இன்டர்வியூ பண்ணுற மாதிரி, பவுல இன்டர்வியூ நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். ஒரு நிமிஷம் நம்ம ஜெயிலுக்குள்ளே போய் கற்பனை பண்ணுற மாதிரி ஒரு பர்சனல் குவஸ்டின் இந்த மனுஷனுக்கு, பவுலே உங்கள் விசுவாசம் உங்களை இப்படி தரித்திரத்துக்கும் யாருமே இல்லாத கைவிட்டப்பட்ட நிலைமைக்கும் உங்களை கொண்டு வந்திருக்கிறதே, இதை நீங்கள் இப்போ எப்படி எடை போடுகிறீர்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டான். அவர் இதான் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் இழந்தது உண்மைதான், எல்லாவற்றையும் நான் இழந்தேன், ஆல் திங்ஸ் எல்லாம் போயிடுச்சு. பவுலே நீங்கள் எல்லாத்தையும் இழந்ததை பற்றி நீங்கள் மனஸ்தாபம் படுறீங்களா அப்படின்னா அவர் திரும்பி கண்ணெல்லாம் வைராக்கியத்தோடு என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னது மனஸ்தாபமா? என் பரிசயத்தனத்தை இழந்தது மனஸ்தாபமா? என்னுடைய மத நன்மைகளை இழந்தது மனஸ்தாபமா? என்னுடைய இஸ்ரவேல் கண்ணியத்தை இழந்தது, கிறிஸ்தவனாக நான் அடைந்த காரியங்கள்லாம் இழந்தது மனஸ்தாபமா? ஒரு துளி மனஸ்தாபம் இல்லை, ஒரு துளி மனஸ்தாபம் இல்லை. அதெல்லாம் இழந்ததை பற்றி எவ்வளோ எனக்கு சந்தோஷம் தெரியுமா? அவர் முகத்தில் பார்த்தோன்னா, அவர் முகத்தை கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மேக்ஸ் ப்ராப்ளமுக்கு ஒரு சல்யூஷன் கண்டுபிடிச்ச மாதிரி, வாழ்க்கை தத்துவத்தை கண்டுபிடிச்ச மாதிரி, அந்த கண்ணில் முகத்தில் புன்னகையும் கண்ணில் பிரகாசத்தோடு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? முழு உணர்வோடு அங்கே பாருங்களேன், 11வது வசனத்தில், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், அவைகள்லாம் என்னன்னு என்ற குப்பையுமாக எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அது ரொம்ப பலமான வார்த்தை. நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க கொஞ்சம் டீசெண்டான வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தையே வேற, ஒரிஜினலாக. இந்த செப்டிக் டேங்கில் இருக்கிற மனிதனுடைய கழிவை பற்றி அவர் பேசுகிறார். எவ்வளோ சீக்கிரம் நம்ம தூரம் போடணுமோ, அறுவறுத்து தூரம் போடணுமோ, நல்ல வார்த்தையை அவர் பயன்படுத்தலை, மிக அசிங்கமான வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தியிருக்கார். இவைகள்லாம் நஷ்டமா? இவைகள்லாம் இழந்த, ஆனால் இதை இழந்ததை பற்றி ஒரு பார்ட்டியை வைக்கணும்யா, இது இழந்ததை பற்றி சந்தோஷப்படணும், இதெல்லாம் குப்பையாக நான் பார்க்கிறேன்றார். ஒருவேளை அவரை முறைச்சி நம்ம பார்க்குறோம், இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இவருக்கு தலைவில கெட்டு போச்சா, ஜெயிலில் இருந்து என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஒருவேளை இவர் பைத்தியம் பிடிச்சிருக்கார். அவர் நம்ம மைண்டை நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம மைண்டை ரீட் பண்ணக்கூடிய அவர் நமக்கு சொல்கிறார், என்னை பைத்தியம் நினச்சிக்கிட்டு இருக்கிற இல்லை நீ, என்னை பைத்தியம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கணக்கை போட தெரியாத உலக மனிதர்கள் பைத்தியமாக தங்கள் வாழ்க்கையை வாழுகிற மனிதர்களுக்கு மத்தியில் உண்மையான பைத்தியம் தெளிஞ்ச ஆள் நான் தாயா? இந்த கணக்கை கத்துக்கிற வரைக்கும் எல்லா மனுஷனும் பைத்தியக்காரனுங்க தான் அப்படின்றார். நமக்கு இன்னும் சந்தேகம், ஒன்று இவர் பைத்தியமாக இருக்கணும், இல்லை இவர் பைத்தியம் இல்லைன்னு தெரியலையே, வரலாறுலேயே வாழ்ந்த பெரிய இன்டலெக்சுவல் அறிவாளினா இவரை மாதிரி இன்னும் கூட பார்க்கலையே, அவருடைய எழுத்துக்கு ஒப்புண்டா, வரலாறுலாம் அவரை தானே படித்து மெச்சுக்கிறாங்க, ஒன்றும் பைத்தியம் இல்லை. இல்லை பைத்தியம் இல்லைனா என்ன ஆயிருக்கும், இவர் ஏன் எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் இவ்வளோ அசிங்கமாக திட்டுறாரு, இதெல்லாம் குப்பை அழுக்குன்றாரு. ஏன் தவிர்க்க முடியாத ஒரு விளைவு என்ன தெரியுமா, ஒரு பைத்தியம் இல்லைனா என்ன ஆயிருக்கும் இவருக்கு, இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த மிக உன்னதமாக மிக தெய்வீகமான உயர்வான காரியங்களை ருசி பார்த்து எந்த அளவுக்கு அதை அனுபவிச்சிருக்கிறாருன்னா இந்த காரியங்கள்லாம் அவருக்கு அவ்வளோ கேவலமாக தெரியுது. அதான காரணமாக இருக்க முடியும், யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு சிறந்த காரியங்கள் மிக உயர்ந்த காரியங்களை அவர் அனுபவிச்சிருக்கிறார், ஏன் இவர் இப்படி ஆனார், ஏன் இவருக்கு இந்த காரியங்கள்லாம் வாந்தி வர மாதிரி குப்பையாகச்சு அப்படின்னு தெரியுது. ஏன் மிக சிறந்த மனுஷனாச்சு, ஏன்னா இவர் ஏதோ ஒரு காரியத்தை மிக குளோரியஸாக மிக மகிமையான சிறந்த மிக ஆனந்தமான ஒரு காரியத்தை பார்த்து உணர்ந்திருக்கிறதுனால தான் இவருக்கு அப்படி தெரியுது. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், எங்கள் பழைய பாஸ்டர் சொல்கிற ஒரு உதாரணம். அவருக்கு சின்ன வயசில் இளந்த பழம் ரொம்ப பிடிக்குமா, உங்களுக்கு தெரியுமா, ஒரு வேளை இதை நான் சொல்லியிருக்கலாம், இளந்த பழம் ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணுவார், இளந்த பழத்துக்கு இங்கிலீஷில் என்னன்னு பார்த்தேன், இந்தியன் ஜுஜுபி, ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா அது தெரிஞ்சு வச்சுக்காங்க, இந்தியன் ஜுஜுபி. அதை வந்து பேக் ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்கூல் டைம்லலாம் இப்போல்லாம் சிவிங்கம் சாப்பிட்ற மாதிரி அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதான வேலை. ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார்னா பேகெல்லாம் அந்த கொட்டைத்தான் இருக்குமா, டெய்லி இதே தான் சாப்பிட்றது, என்ஜாய் பண்ணுவாராம் பேக் ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கிட்டு. இவர் அப்புறம் வளர்ந்து நல்லா படித்து எல்லாம் முன்னேறி அமெரிக்காவுக்கு போயிட்டார். போய் அங்கே போயா இருக்கிற பழங்கள் ஃப்ரூட்டு பஞ்ச் ஒரு லிஸ்ட்டை போடுறாரு, டெய்லி அதான் குடிப்பாராம், சாப்பாடு சிறந்த சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் ருசிக்கண்டு பல வருஷங்கள் ஆன பிறகு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது நம்ம இளந்த பழத்தை சாப்பிட்டுமே ஒரு நாள் வாங்கி சாப்பிட்ணுன்னு போய் பேக் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாராம். வாங்கி எடுத்து வாயில் வைக்கிறாராம், வாந்தி வருதான் அவருக்கு, ரொம்பவே இல்லையா, தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் குப்பையில் போட்டாராம். ஏன் என்ன ஆச்சு இவருக்கு, பைத்தியமாக பிடிச்சிச்சு இவருக்கு, இல்லையே இவருக்கு என்ன ஆச்சு, இந்த இளந்த பழத்தையே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாக்கு இப்போ என்ன மேலான ருசிகளை கண்டுருச்சு, உயர்ந்த ருசிகளை சிறந்த ருசிகளை பார்த்த நாக்கு இதெல்லாம் இப்போ சீப்பாக தருது இல்லைங்களா. அதான காரணம், இல்லைன்னா தலையெல்லாம் கெட்டு போகல, உடம்பு ஒன்றும் சரியில்லை, மேலான ருசி கண்டவர்கள் இந்த கீழான காரியங்களில் அதே மாதிரி தான். அதை இங்கே அப்ளை பண்ணணும்னா பவுல் வந்து தன்னுடைய யூத தகுதிகளும் தன்னுடைய முயற்சிகளையும் பெருசாக பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் இப்போ கிறிஸ்துவின் மூலமாக ஏதோ சிறந்த காரியங்களை அவர் அனுபவித்ததுனால இதெல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்குது, எந்த அளவுக்கு கேவலமாக தெரிது பாருங்களேன், அசிங்க அருவறுக்கத்தக்க காரியமாக அவர் பார்க்கிறார். அதான் காரணம், உயர்ந்த காரியங்களை மத வெறி பிடிச்சவர்களே பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்களே நீங்கள்லாம் இந்த குப்பைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், அதுக்கு தான் உங்களுக்கு நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு உங்களை நாய்கள்னு கூப்பிட்டேன், ஆனால் எனக்கு இயேசுவின் மூலமாக சுவிசேஷ விருந்து இருக்கிறது, அதெல்லாம் ருசி கண்ட ஆள் நான், இதெல்லாம் ஏன்னா பச்சாதாபமாக இதெல்லாம் வருத்தப்படுறேன்னா இதெல்லாம் குப்பை போச்சேன்னு சந்தோஷத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன போய் என்னையா எப்படி கேட்குறீங்க, அவர் பதில் நமக்கு சொல்கிறார் பாருங்களேன். எப்படிங்க பவுல் எப்படி முழு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இப்படி சொல்லிடலாம், எல்லாவற்றையும் ஒன்று ரெண்டு இல்லைங்க, நம்மெல்லாம் இந்த உலகத்தில் பெருமையாக மேன்மையாக உயர்ந்தா பொறாமப்படுறது எல்லாத்தையும் குப்பைன்ட்டாரே அவர், என்னங்க இவர் எதனால அவர் குப்பை என்னத்தை இவர் கண்டுட்டார், அது அந்த ஏழு காரியங்களை பற்றி தான் நமக்கு சொல்ல போகிறார். என்ன காரியங்கள் இந்த காரியங்களெல்லாம் குப்பையாக அவர் செய்தது, அந்த ஏழு காரியங்கள் பாருங்களேன், அதை ஆரம்பிக்கிறாரு 8வது வசனத்தில் தான். என்ன அது ஆரம்பிக்கும்போது, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அதெல்லாம் ஒரு மொத்தமாக அதுக்கு சொன்னோன்னா அதுக்கு ஒரே பேர் அவர் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்து கிறிஸ்து பாருங்களேன், 7வது வசனத்தில் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று, 8வது வசனத்தில் எல்லாவற்றையும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணும் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். கிறிஸ்துவோம் கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், அவருடைய உறவினால் நான் அனுபவித்த ஆனந்தங்கள் பேரானந்தங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு தராசில் இந்த உலகம் கொடுக்கறதெல்லாம் வைங்க. என்ன கொடுக்க முடியும் இந்த உலகம் எனக்கு வாழ்க்கையில்? பேரா, புகழா, உயர்வா, பதவியா, திருப்தியா, அன்பா, அக்கறையா, உறவினர்களுடைய அன்பு, கரிசனம், எல்லாத்தையும் ஒரு தராசில் வைங்க. இன்னொரு தராசில் கிறிஸ்துவ வச்சா இதெல்லாம் என்னவா தெரியுது? ஒரு கணக்கு வெயிட்டு கூட இல்லை, எல்லாம் நஷ்டமாக தெரியுதியா, நெகட்டிவாக தெரியுது. அதுக்கு முன்பதாக அதை நான் போட கண்ணு கற்றுக்கிட்டேன், படிச்சுக்கிட்டேன். ஆகவே அவருடைய மூணு கணக்கை பார்க்குறோம். அந்த மூணு கணக்கில் ஏழாவதாக அவர் லிஸ்ட்டு மூன்றாவதாக அவர் லிஸ்ட்டு பண்ணுறார் ஏழு காரியங்களை. முதல் காரியத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம் இன்னைக்கு. முதலாவது என்ன சொல்கிறார், என்னத்தை கண்டுட்டார் இந்த மனுஷன்? அப்படி போய் எங்கள் பாஸ்டர் அமெரிக்காவுக்கு போய் சாப்பிட்டாரு, என்னென்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு எழுதப்பழம் வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன். இந்த ஏழு காரியங்கள் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார் ஏழு காரியங்கள். இது முதல் காரியத்தை பார்ப்போம் இன்னைக்கு. முதலாவது, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்படுறாங்க? ஒரு மதத்தை பின்பற்றுறதுனாலையோ, சர்ச்சுக்கு வர்றதுனாலையோ, சடங்கை பின்பற்றுறதுனாலையோ, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதுனால ரட்சிப்பு வர்றது இல்லை. ரட்சிப்பு இயேசு எவ்வளோ மகத்துவமானருன்னு புரிதல்னால, அறிவுனால தான் வர்றது ரட்சிப்பு. நம்ம செய்கிறத விட்டுட்டு அவர் யார், அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்து புரிஞ்சுக்கிறதுனால தான் வருது ரட்சிப்பு. பாருங்களேன், நம்ம செய்கிறதுனால எல்லாம் இதை நம்ம செய்கிறதுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவின் மேன்மை எவ்வளோ சிறந்தவர் அப்படின்னு ஒரு மனுஷன் பரிசுத்தாவி அவன் மனதை பிரகாசித்து காட்டும் போது, அவன் செஞ்சதெல்லாம் ஒரு குப்பையில் தூக்கி போட்டு இவர மேலே தான் என் நம்பிக்கை. ஒருத்தர் தெரியாமல் அவரை நம்புவோமா? நம்ம நிறைய பேர் இயேசுவை நம்பாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அவரை பற்றி தெரியல, அவர் எவ்வளோ சிறந்தவர்னு தெரியல. அது சிறந்தவன் தெரியாததுக்கு காரணம், ஆவியானவர் பரிசுத்தாவி உங்கள் கண்ணுக்கு வெளிச்சம் கொடுத்தா தான் தெரியும், இல்லைன்னா குருடாக தான் நம்ம இருப்போம். ஆவியானவர் தான் அந்த கண்ணை கொடுத்த உடனே, ஐயோ இவரை தானப்பா நம்பணும், நம்மனே நம்மளதெல்லாம் எவ்வளோ குப்பையாக இருக்குதுன்னு சொல்லி அவர் மேலே நம்முடைய ஆத்மாவை நித்தியத்துக்கும் நம்ப ஆரம்பிச்சிருவோம். அதுதான் ரட்சிக்கிற விசுவாசம். அப்படி தான் ரட்சிப்பு வர்றது. பவுலுக்கு அது வந்துச்சு இல்லைங்களா? பாரம்பரிய மக்களும் சொல்லலாம், இயேசு தானுங்க எங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் தெரிஞ்ச இயேசு இல்லை பவுல் பேசுறது. இது வேதம் வெளிப்படுத்துகிற இயேசு. ரெண்டாவது, இது வெறும் தலை அறிவு மாத்திரம் அவர் பேசலை. பாருங்களேன், இயேசு யார், அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் எங்கே வாழ்ந்தாரு, அவர் என்ன பேசினார், அதெல்லாம் படிக்கிற தலை அறிவு இது கொடுக்கறது இல்லை. பவுலுக்கு தன் வாழ்க்கையை தலைகீழ மாத்துச்சுன்னா இது ஹெட் நாலேஜ் கடந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் என்ன கொடுக்குறார் பாருங்களேன், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. நீங்கள் ஒரு இங்கிலீஷ் பைபிள் எடுத்து மற்ற டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு வார்த்தை, சர்பாசிங் எக்ஸலன்ஸ் of knowing Christ, surpassing value of knowing Christ, the infinite value of knowing Christ. அப்படிலாம் வார்த்தைகள் வரும். அப்படின்னா என்ன, தமிழில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, இங்கிலீஷில் சூப்பர் லேட்டுன்னுவாங்க. எல்லாம் கடந்தது அதான் வார்த்தை. கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மை, எல்லாத்தை விட மேன்மை அது. எல்லாம் கடந்ததுன்னு சொல்லலாம், சர்பாசிங், எல்லாத்த விட மேன்மை. அது சூப்பர் லேட்டிவ் வேர்டு, சில பேர் சும்மா யூஸ் பண்ணுவாங்க அர்த்தம் இல்லாமல். நான் அமெரிக்கன் சில நேரத்தில் யூகேல இருக்கிறவங்ககிட்ட வேலை பண்ணுவேன், அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதை பார்த்து நினச்சிட்டு பெருசாக நினச்சிக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று செஞ்சோன்னா அவங்க என்ன அமெரிக்கன்ஸ் என்ன சொல்லுவாங்க, எக்ஸலண்ட் அப்படின்வாங்க. நான் அப்படியே காலர்லாம் தூக்கக்கூடாது, அவங்க எப்போ பார் அதுதான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, எக்ஸலண்ட் எது பண்ணாலும் இல்லைங்களா. யூகே ஆளுங்கிட்ட வேலை பண்ணால் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்வாங்க இல்லைங்களா. அவங்க எப்போ பார் அது கலாச்சாரம். பவுல் அப்படி சொல்லலை. அவர் என்ன, ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, என்ன கேட்குறீங்களா, இதெல்லாம் ஏன் சாணியாக குப்பையாக எனக்கு தெரியுதுன்னு நான் உணர்ந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு பாஷை இல்லையா? சில நேரத்தில் அப்படி ஆகுது இல்லைங்களா, நம்ம ஏதாவது உணர்றோன்னா அதை விவரிக்க முடியறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நான் உணர்ந்தது இயேசுக்குள்ளே நான் அடைந்த காரியத்தை விவரிக்கிறதுக்கு மனித குலத்தில் பாஷை இல்லை. அந்த பாஷை இல்லாமல் தான் எனக்கு கிடைச்சது, தெரிஞ்சதுலையே த சர்பாசிங் வேல்யூ, எல்லாம் கடந்த இயேசுக்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை, அதை தான் என்னால் பயன்படுத்துகிறேன். இந்த உலகம் உனக்கு என்ன கொடுக்க முடியும், எல்லாத்தையும் கணக்கு போடு. இந்த உலகம் அனுபவிக்கிற மிகப்பெரிய இன்பத்தை எடு, மிகப்பெரிய உறவேடு, மிகப்பெரிய சந்தோஷத்தை, மிகப்பெரிய என்ன என்ன இருக்குது இந்த உலகத்தில் எல்லாத்தையும், அது எல்லாம் கடந்த இதுதான் இயேசுக்கிட்ட நான் அனுபவித்தது. எல்லாம் கடந்தது மேன்மை. இந்த அண்ட சராசரத்திலே அதுக்கு ஒப்பானது அல்ல. ஓகே, எல்லாம் கடந்ததுன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்க்கிறோம். எல்லாத்தையும் பெருசு. ரெண்டாவது, அது அறிவுன்றார். எல்லாம் கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மை. அறிவுனா என்ன? அறிவது அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அறிவதுன்னா ஓகே அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு. அப்படி இல்லைங்க, அதுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. வேகமா அதை பார்ப்போம். ரொம்ப அந்யோன்யமான வார்த்தை, ஒரு ஒரு ஆழமான அந்யோன்யமான பரிச்சயம்லாம். பரிச்சயம், அவரை தெரிஞ்சுக்கிட்ட அவர்கிட்ட உறவாடுற ஒரு பரிச்சயம். கிரேக்க வார்த்தையில் இதுக்கு க்னாசிஸ்ன்ற ஒரு வார்த்தை உலகத்தில் அந்நியர்களுக்கு மத்தியில் ஒரு விதமாக பயன்படுத்துவாங்க. க்னாசிஸ்ன்ற வார்த்தை வந்து அந்நியருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் கோயிலுக்கு கீழே, இப்போ கூட இமாலயெல்லாம் போனீங்கன்னா அந்த சாதுக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா குடிப்பாங்க. குடி வெறியில் கஞ்சாலாம் அடிப்பாங்க. அடிச்சுட்டு ஏங்க அப்படி அடிக்கிறீங்கன்னா, அந்த கஞ்சா அந்த குடி வெறியில் அப்படியே தேவர்களோடு நான் ஐக்கியமாய் அப்படியே பரமானந்தத்தை அவரோடு உறவில் நான் இருக்கிறேன்னுவாங்க. சரிங்களா? அப்படியெல்லாம் இப்போ கூட ட்ரக் எடுக்கிறவங்க சொல்லுவாங்க, எக்ஸ்டசி, ஆனந்தம், பெரிய ஆனந்தம். அந்த தேவர்களோடு நான் ஐக்கியமாய் அவர்களோடு ஐக்கியத்தை அனுபவித்து உயர்ந்த சிறந்த அறிவை, டிரான்சண்டென்டல் நாலேஜ் அப்படின்வாங்க. எல்லாம் கடந்த அறிவை நான் அறைகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தான் க்னாஸ்டிக்ஸ்ன்னு பேர். அது ஒரு கள்ள போதகமாக சபையில் கூட வந்துச்சு, க்னாஸ்டிக்ஸ்ன்னு. அந்த அந்நியர்களுக்கு மத்தியில் அந்த வார்த்தை, எபிரேயர்களுக்கு மத்தியிலையும் அந்த வார்த்தை என்னவா இருந்துச்சுன்னா, ரெண்டு விதமாக, சரீர விதமாக ஆவிக்குரிய விதமாக பயன்படுத்துவாங்க. சரீர விதமாக வந்து ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவர்களுக்கு குழந்தை பிறந்துச்சு இல்லைங்களா. அப்படின்னா ஒரு மனித குலத்தில் இருக்கக்கூடிய மிக அந்யோன்யமான உடலுறவுக்கு அப்படி பயன்படுத்துகிற வார்த்தை அறிந்தல். ரெண்டாவது, ஆவிக்குரிய விதத்திலையும் தேவன் ஒருத்தரை ரொம்ப அறிந்து, என் இயேசு சொன்னார் இல்லைங்களா, என் ஆடுகளை நான் அறிவேன், அவர்கள் என் அறிவார்கள்னா, மிக அந்யோன்யமான ஒரு உறவு பரிச்சயம் பந்தத்தை அது குறிக்கிறது. சும்மா அவர் அறிஞ்சுக்கிறது இல்லை புரியுங்களா. பவுல் என்ன பண்ணுறார் இயேசு, அதனால தான் கடைசி நாளில் அவர் என்ன சொல்கிறாரு, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு போங்க, நான் உங்களை அறியேன். அந்த மாதிரி உறவின் பந்தம் பரிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் இல்லை, போங்க அப்படின்னு துரத்துற. அந்த அந்நிய பாஷையில் சொல்ற, அந்த அந்நிய உலகத்தில் அந்த கஞ்சாலாம் எடுத்துக்கிட்டு ட்ரக்ஸ் குடிவெறி எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்க வார்த்தையை எடுத்துக்க, எபிரேயர் வார்த்தையை எடுத்துக்க, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற மிக அந்யோன்ய உறவை எடுத்துக்க, இல்லை ஒரு தேவனுக்கும் மக்களுக்கும் இருக்கிற உறவை எடுத்துக்க, அது எல்லா உறவுகளையும் கடந்ததுயா இது அப்படின்றார். பாருங்களா, அதெல்லாத்தையும் நிரப்புறார். க்னாசிஸ் என்ற ஒரு வார்த்தையில் அதெல்லாம் கடந்த ஒரு, எல்லாம் கடந்த அந்யோன்யமான அசாதாரணமான ஒரு ஒரு அமானுஷ உறவு எனக்கும் இயேசுக்கும் இருக்கு. இது சாதாரண அறிவுக்கு ஏந்த ஒரு இது இல்லை. பாருங்களா, இது எந்த அளவுக்கு ஆழமாக வேதத்தில் சொல்லப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை விளக்கும் போது, நித்திய ஜீவன்னா என்னங்க, அப்போ சொன்ன யோவான் 17:3 மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்களேன், இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது, அறிவுன்றது நம்ம நம்ம மூலையிலிருந்து எடுத்துடணும். அவரை பற்றி பைபிளில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது, எனக்கு தெரியும் உங்கள் இயேசுவை பற்றி, அதுவே இல்லை இது பேசுறது, அதுவே இல்லை, இது வேற விஷயம். இது வெறும் அறிவை மாத்திரம் இல்லை, அறிவை கடந்து அனுபவபூர்வமான அறிவு, உறவின் அடிப்படையில் அறிவு, உணர்ச்சியின் அடிப்படையில் அறிவு. உதாரணத்துக்கு, எனக்கு ஐஸ்வர்யா ராய தெரியும் என்பதற்கும் என் மனைவியை தெரியும்ன்றதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. எனக்கு தெரியும் ஐஸ்வர்யா ராய், எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன், படிச்சிருக்கிறேன், டிவியெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் உறவின் அடிப்படையில் என் மனைவியோடு வாழுகிற அரவணைப்பையும் அன்பையும் உறவும் ஜீவனுள்ள ஒரு உறவின் வாழ்க்கை அது இல்லைங்களா. நிறைய பேர் ஐஸ்வர்யா ராய் தெரிஞ்சு வச்சுக்கிறதா, இயேசுவை தெரிஞ்சு வச்சுக்கிறது நினச்சிக்கிறாங்க. இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒன்று, இயேசுவை தெரிஞ்சுக்கிறது ஒன்று, புரியுதுங்களா. பைபிளை படிக்கிறேன், இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், இயேசுவோடு உறவில் அவருடைய உயிருள்ள இணைப்பில் அன்பில் அவருடைய கிருபையும் ஆரவணைப்பும் காரண்யத்தையும் அனுபவித்து அவரோடு வாழுகிற உறவுனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வர்றது அது வேற. அது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் நடக்கும். பவுல் அதை அனுபவிச்சுக்கிட்டு வரன்ற அந்த அறிவு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை வந்து இந்த உலகத்திலேயே அதை விட இன்பம், பேரின்பம், பரம இன்பம் வேற கிடையாது. 2 கொரிந்தியர் 4:6 பாருங்களேன், அந்த வசனத்தை வாசிப்போம்.
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார்.
பாருங்களேன், பவுல் எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது என்ன ஆகுதான், நம்ம இருதயத்துல வெளிச்சத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவினுடைய வெளிப்பாடை நம்ம கொடுக்கிறார். அப்படிதான் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து என்ன மகிமையானவர்ன்ற வெளிச்சத்தை கொடுக்கறது தான் ரட்சிப்பு. 1 தீமோத்தி 2:1-12 நான் எவரை விசுவாசிக்கிறேனோ அவரை அறிவேன். ஒருத்தர் அறியாமல் நம்ம விசுவாசிக்க மாட்டோம். நீங்கள் நிறைய பேர் விசுவாசிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம், இயேசுவை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இயேசுவை பற்றி தெரியலாம், இயேசுவை கண்ணை திறந்து வெளிச்சத்தை கொடுத்த ஆண்டவர் இயேசுவுடைய மகத்தை உங்களுக்கு காட்டல, காமிச்சாரு, ஒரு செகண்டு சும்மா இருக்க மாட்டீங்க அவரை நம்பாம. பாருங்களேன், ரட்சிப்பு வந்து இயேசுடைய மகிமையோ மெச்சத்தக்க தன்மையோ அவர் எவ்வளோ சிறந்தவர் எவ்வளோ அவசியமானவர்ன்றதை பார்க்கும்போது தான் ரட்சிப்பு நமக்கு வருது. பாருங்களேன், அந்த நேசத்தில் அவர் மேலே அவரை பற்றி அறிகிற அறிவு, அவரை பற்றியில் அவர் அறிகிற அறிவு. பாருங்களேன், அவர் பவுல் எப்படி அந்த இயேசுவை பற்றி பேரை கொடுக்கறத பார்த்து இந்த பகுதியை முடிக்கலாம். 7வது வசனத்தில் கிறிஸ்து அப்படின்றார். அப்போ கொஞ்சம் தான் தெரியும் இல்லைங்களா, எல்லாத்தையும் நான் யூதனாக நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கிறிஸ்துவை அறிஞ்சிக்கிட்டு வந்துட்டேன், இயேசுவை பற்றி அவர் மேசியான்னு சொன்னார்ன்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக போக மனம் மாறி அவர் அரேபியா நாட்டுக்கெல்லாம் போய் இயேசுடைய தரிசனம்லாம் கிடச்சி இயேசுடைய மகத்துவம் மகிமையும் அறிஞ்சு அவர் என்ன சொல்கிறாரு, போக போக இவர் தான் காத்திருந்த மேசியா, முழு பலேற்பாடோ நான் காத்திருந்த மேசியா, இவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன், இவர் தான் தீர்க்கதரிசி, என்னுடைய பாவ நிவர்த்திய கடவுள்கிட்ட எனக்கு நம்ம எல்லாம் மனசில் ஏன் வேதனை இருக்குது தெரியுமா, நான் போன வாரம் ஈவினிங் சொன்னேன், நம்ம எல்லாரும் அம்மாவை இழந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி தவிக்கிற பிள்ளைங்க, தேம்பி தேம்பி அழுவோம் அம்மாவை இழந்தா. உங்கள் வாழ்க்கையில் உள்ளுக்குள்ளே நீங்கள் தேம்பி தேம்பி அழுகுறீங்க, யாருக்கும் தெரியறதில்ல. ஏன் தெரியுமா, ஒரு தாயை இழந்த புள்ள எப்படி தேம்பி இழந்தோம் இல்லைங்களா, சில பிள்ளைங்க அம்மா பிறந்த புள்ள பிறந்தவொடனே அம்மா இறந்தாலும் பொழைச்சிக்குதுங்க, ஆனால் கடவுள் அதை விட 100 மடங்கு பந்தத்தில் அவரோடு இருக்கணும்னு உங்களை படைச்சிருக்கிறார். நீங்கள் அவர் இல்லாமல் வாழலான்னு பார்க்குறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே தேம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த ஆனால் நீங்கள் அவர்கிட்ட போக முடியாது, ஏன்னா அவங்க குற்ற மனசாட்சி விடுறதில்ல. ஆனால் அவர்கிட்ட போகிற வழி என்ன தெரியுமா, அவர்கிட்ட உங்களை கொண்டு போகிற ஒருத்தர் யார் தெரியுமா, அவர் தான் ஆசாரியன். தானே பலியாகவும் தானே தகன பலியாகவும் சுட்டெரித்து ஆசாரியனாக நீ தேம்பி கொடுக்க இருக்கிற குழந்தையை எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்ட விடுற மாதிரி கடவுள்கிட்ட நம்மளை விட்டு நமக்கு இலைப்பாறுதலை கொடுக்குறவர் அவர் தான். அவர் தான் என்னுடைய ஆசாரியன், அவர் தான் என் தீர்க்கதரிசி. எதுக்கு வாழ்கிறோம், என்னத்துக்கு வாழ்கிறோம், என்னத்துக்கு கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளைகளை பெற்றுக்கிறோம், ஒன்றும் தெரியறதில்ல, வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எங்கே போய் முடியும்னு தெரில. ஆனால் அந்த வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுத்து தீர்க்க தரிசனமாக நடத்துகிறவர் அவர் தான். அவர் தான் என்னை ஆளுகிற ராஜா. எனக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனால் என்னை ஆளுகிற ராஜாவாக இருந்து வாழ்க்கையை சிறந்த நடக்கிறவர் அவர் தான். அதை உணர்ந்தார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் தான் கிறிஸ்து. அது மாத்திரம் இல்லை, 8வது வசனத்தில் கிறிஸ்து இயேசு அப்படின்றார். பாருங்களேன், இயேசு ஒன்னும் போது இவர் தான் மனுஷனாக வந்து எனக்காக பரிபூர்ண நீதியை சம்பாரிச்சு நான் தேவனிடத்தில் ஒப்புரவாகிறதுக்கு ஒன்று வைக்காமல் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அவர் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு பரலோகத்துக்கு போயிடலாம், நான் அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார். எனக்கு அவர் தான் இயேசு. அதோடு விட்டாரா, பாருங்களேன், இதோடு அவர் விடலை. என்ன சொல்கிறாரு, என் கர்த்தராகிய கர்த்தர், காணுகிறதையும் காணாததையும் அந்த சராசரத்தையும் மனிதர்களையும் தேவதூதர்களுக்கும் இறையாண்மை உள்ள லார்ட் யாவே, இவர் தான், இவர் தான் ஆண்டவர், இவர் தான் கர்த்தர், சாட்சாத்து தேவன். அதோடு ஒரு அந்யோன்ய வார்த்தையை சொல்கிறார், என்ன கர்த்தர், இவர் என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. நம் போது இயேசு கிறிஸ்துடைய பரிபூர்ண பணியை உணர்ந்து அனுபவித்த மனுஷனாக அவர் பேசுகிறார், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்னால் நம்ம இதை படிச்சுட்டு போயிடலாம், ஏன்னா அவருக்கு எப்படி இருக்கும் ஒரு மனசு யோசிச்சு பாருங்க. இப்போ தான் கொஞ்சம் வசனத்துக்கு முன்னாடி சபையை நான் துன்பப்படுத்தினார், நான் எப்படி இருந்த ஆள் தெரியுமா, நான் காண்டி அந்த சனித்திரியன் சங்கத்தில் இருந்தால் இயேசுவை நான் தான் கொன்னிருப்பேன். இயேசு மேலே அவருக்கு எவ்வளோ கோவம் இருந்துச்சுன்னா, இயேசு உயிரோடு இருந்தால் அவர் கொன்னே இருந்திருப்பார், ஆனால் இயேசு செத்து போயிட்டார். அதனால அவருக்கு இருந்த வெறிய நெக்ஸ்ட் பெஸ்ட் என்ன, இயேசுவை நம்புறவங்களெல்லாம் கொல்ல ஆரம்பித்தார். இயேசு அத்தனை கொன்ன ஒரு இயேசு இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பார் இவர் யோசிச்சு பாருங்களேன். அத்தே பெரிய பாவி சீர்கெட்டவன் நான், எனக்கு போய் தன்னை வெளிப்படுத்தி ஏன் சொத்தாக ஏன் ஆண்டவராக மாறிட்டார், அவருக்கு எவ்வளோ கண்ணீர் இருந்திருக்கும் அது எழுதும் போது, என்ன போய் காப்பாற்றியிருக்கிறாரு எத்தனையோ பேரை விட்டுட்டு. அதான் அவர் சொல்கிறார். ஓகே, பவுலுடைய மூணு கணக்குங்க. முதல் கணக்கு அவரை ரட்சிப்பு கொண்டு வந்துச்சு, ரெண்டாவது கணக்கு அவர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேற செய்தது, மூணாவது கணக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிச்சய நிலைமையை அவர் அடைய செய்தது. ஒரே ஒரு பயன்பாடு செல்லது, மூணு பயன்பாடை பார்த்து நம்ம முடிப்போம். இந்த மூணு கணக்கை நீங்கள் போட்டிருக்கிறீங்களா, யோசிச்சு பாருங்க. இங்கே ஒரு வேலை உட்காந்துக்கிட்டு நான் ஏங்க இன்னும் ரட்சிக்கப்படல, ஏன் இன்னும் ஆண்டவருடைய உறவு எனக்கு இல்லை. பவுல் என்னென்னவோ பேசுகிறாரு, கிறிஸ்து இயேசு கிறிஸ்துடைய மகிமையும் அதுவும் அது சிறந்ததெல்லாம் சொல்கிறார், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, வரனா சர்ச்சுக்கு போகிறனான்னு இருக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் தெரியணுமா, பவுலோடு இந்த சேர்த்து இந்த கணக்கை போடுங்களா. பவுல் கற்றுக் கொடுக்குறாரே இந்த கணக்கை போடுறது எப்படி போடணும், உங்களை நீங்கள் பார்க்குறது எப்படி பார்க்குறீங்க, முதல்ல அதை கொள்ளுங்களேன். நீ ரொம்ப சிறந்தவங்க, ரொம்ப அருமையானவன், ஒரு 80 வயசு தாத்தா பர்த்டே கொண்டாடுறாரு, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அவர் அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா தாத்தா அப்படின்னு. நான் கூட இருந்தாங்க கேட்கும்போது, அவர் என்ன சொல்கிறாரு, நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணேன், பரலோகத்தை விட்டுட்டு நான் வேறு எங்கே போக முடியும் அப்படின்றாரு. அவர் யாருக்கு என்ன தப்பு பண்ணேன், எத்தனை பேர் இந்த நம்பிக்கையில் குருட்டாட்டத்தில் இருக்கிறாங்க தெரியுமா, நான் யாருக்கும் ஒன்றும் தப்பு பண்ணல, நான் யோகியாக நான் பரலோ. அப்படித்தான் நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணாதவங்க, நீங்கள் அப்படியே பரலோகத்துக்கு ஆண்டவர்களை கூப்பிட்டு போயிடுவாருன்னு. அப்படி உங்களை பார்க்காதுங்க, தப்பான அளவுகோல், தப்பான அளவுகோல். உங்களை வந்து வேதம் சொல்கிற மாதிரி கரெக்டான அளவுகோலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு பாத்திரமான மக்கள். இங்கே உட்காந்துருக்கிறவங்க எத்தனையோ பேர் எத்தனையோ கொலைகளை செய்திருக்கலாம், ஆண்டவர் உங்களை விட்டுருந்தா, எத்தனை இருதயத்தில் கோபங்களும் அவங்கள இல்லாமல் போனால், இருதயத்தில் வெறுப்புகளும் உங்களுக்கு இருக்குது, எத்தனை வேசித்தனம் உங்களுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா. அதெல்லாம் அவர் பார்க்குறாரே, நம்ம மனுஷங்க பார்க்காம இருக்கலாம், அவர் பார்வையில் அதெல்லாம் பார்க்குறாரே. நான் பாவி, ஆண்டவருக்கு முன்னாடி நான் பாவி, எவ்வளோ மோசமானவன் உணரும் போது தான் சரிங்களா, அந்த வஞ்சனையிலேருந்து வெளியே வரும்போது தான், நம்ம எப்போ மோசம்னு தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் கிறிஸ்துவுடைய மகிமையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். பவுல் பார்த்தார் பாருங்களேன், நான் இவ்வளோ சடங்கு இவ்வளோ இதெல்லாம் போட்டிருந்தாலும் அவர் கணக்கை பார்த்தார். ரோமரில் அவர் சொல்கிறாரு, எல்லா கற்பனைகளையும் நான் ஃபாலோ பண்ணுறேன், கடைசி கற்பனை என்ன, இச்சிக்காதிருப்பாயாக. அப்படின்னா ஆண்டவருக்கு கொடுத்ததில் திருப்தியோடு, கொடுத்த மனைவியோடு, கொடுத்த வசதிகளோடு, கொடுத்த வேலைகளோடு, மற்றவன் மனைவியை பார்க்காம, மற்றவனுடைய வீடை பார்க்காம, மற்ற அதெல்லாம் நீ பார்த்து இச்சிக்கும் போது நீ திருடனி, ஆண்டவருடைய பார்வையில் உட்டாதெல்லாம் திருடுவனி, திருடனா நீ இருக்கிறியே, எவ்வளோ இச்சை உனக்கு இருக்கேன்னு பவுல உணர்த்தின மாதிரி நம்மளை உணர்த்துவாரா. எத்தனை நாள் நாடகத்தை போட்டு இந்த வாழ்க்கையை நான் தள்ள போகிறோம், இதே வாழ்க்கையை தற்காத்து கொள்ள போகிறோம், இது நரகத்தில் போகிற வாழ்க்கை, இதெல்லாம் லாஸ், பக்தி வேஷெல்லாம் லாஸ், இதெல்லாம் எனக்கு கரை சேர்க்காது, நாம் இதில் நம்பிக்கை இல்லை, என் நம்பிக்கை இயேசு மேலே. அதை வச்சுருங்களேன், உங்களை மோசமாக பார்த்தா அவர் மேலே நம்பிக்கை வர ஆரம்பிக்கும், கதக்கான கணக்கை போட ஆரம்பிப்பீங்க, கிறிஸ்து இயேசுவை அறிகிற மேன்மை அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. பவுலுக்கு வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி, ரட்சிப்பு வர்றது கிறிஸ்து கிட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் என்ன செய்கிறேன், நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பி, கிறிஸ்துவுடைய மகி, அவருடைய அறிவின் மேன்மை, அவரை பற்றி அறிகிற அறிவின் அவர் எவ்வளோ பெரியவர்னு பார்க்க ஆரம்பிக்கும் தான் அந்த அறிவு தான் ரட்சிப்பை கொடுக்குது, ரட்சிப்பை கொடுக்கு. நானே அல்பா அப்படின்னா நான் தான் ஆரம்பம், நான் தான் கதவு, ரட்சிக்கப்படுறது நம்ம சொந்த வழிகளை ஏற்படுத்திக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட முடியாது, கிறிஸ்து தான் வழின்னு உணர்றதுனால தான் ரட்சிப்பு வர முடியும். நானே வழின்னு அவர் சொன்னார் பாருங்களேன். நம்முடைய கிரியைகள் நம்முடைய முயற்சிகள் இல்லைங்க, கிறிஸ்துவை பார்க்கும்போது தான். ஓகே, பவுல் அந்த கணக்கை போட்டார், முதல் கணக்கு. ரெண்டாவது கணக்கு எடுத்துக்குவோம், பவுலோடு ரெண்டாவது கணக்கு விசுவாசியாக போடுறீங்களா, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பவுல் விசுவாசிகளுக்கு எழுதுறார், யோசிச்சு பாருங்களேன். உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை பவுல் சொல்கிற மாதிரி விவரிக்க முடியுமா, கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவனை ஆவியில் ஆராதிக்கிறது, கிறிஸ்து இயேசுக்குள்ள சந்தோஷப்படுகிற வாழ்க்கையை வாழ்றீங்களா, கிறிஸ்து தான் உங்கள் வாழ்க்கையிலேயே இவர் எவ்வளோ சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுன்னு அறிகிற அறிவுக்கு முன்பதாக மற்றெல்லாம் குப்பையாக உங்களுக்கு தெரியுதா அப்படிலாம் ஒருவேளை தெரியாமல் இருந்தா என்ன பிரச்சனை, நீங்கள் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் கணக்கெல்லாம் தப்பு, அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறீங்க. கணக்கெல்லாம் தப்பு. ஏன் ஒருவேளை நீங்கள் தப்பு ஆவிக்குரிய தப்பான கணக்கு, எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க? அந்த கணக்கில் தான் தொடரணுன்றார். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? ஒரு நாள் நாம் எவ்வளோ சீர்கெட்டவர்கள், எவ்வளோ பாவிகள் அப்படின்றத உணர்ந்து நாம் நம்பின காரியங்கள்லாம் இடிஞ்சு கீழே நம்ம காலை கீழே உளுந்து நம்ம எங்கேயுமே ஓடி ஒளியாத மாதிரி நிர்வாணமாக நின்னோம். இன்னுமே எதை நம்பியும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவரே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் இயேசுவே, என்னை நம்பி எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு வரும்போது தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். எதுலேயுமே ஓடி ஒளியாமல் கிறிஸ்துவுடைய நீதி மேலே மாத்திரம் நம்பிக்கை போட ஆரம்பிக்கிறோம். அப்படி தான் ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்தில் சமாதானம் எது. ஒரு பழைய கால இஸ்ரவேல்காரர், நான் பக்திமான்லாம் சொல்ல மாட்டேன், போய் என்ன பண்ணுவோம், ஒரு ஆடை எடுத்துகிட்டு போய் நான் பாவின்னு அது மேலே கையை வச்சு அதை பலி கொடுத்து அது அப்படியே புகையாக மேலே போகும்போது தேவனுடைய சமாதானத்தை அவன் அனுபவிக்கிறான். அதே மாதிரி தான் இயேசு எனக்கு எதாக என்ன செஞ்சார், அவர் சிலுவையை பார்த்து அவர் தான் என் நம்பிக்கைன்னும் போது ரட்சிப்பு தேவனிடத்தில் சமாதானம் நமக்கு வந்துடுது. அப்படிதான் ரட்சிப்பு வருது. ஆனால் என்ன ஆச்சு, வரும்போது என்ன சந்தோஷம், எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, பாட்டே பாட முடியாது, சின்ன சின்ன பாட்டுகளாக போட்டு ஓட்டுவேன். ஓ ஹாப்பி டே, ஓ ஹாப்பி டே, என்ன என்ன ஆனந்தம், ரோ பாட்டு தான் டெய்லி, பாட்டு பாட்டு ஆனந்தம், ரோல்டவே ரோல்டவே. ஆனால் நாட்கள் கடந்தன, வருஷங்கள் கடந்தன, என்ன நினச்சி என்ன படிச்சுக்கிட்டோம், சர்ச் மெம்பர் ஆனோம், பைபிளை படிக்க ஆரம்பித்தோம், கடமைகளை கிறிஸ்தவ கடமைகளை எல்லாம் படிக்க ஆரம்பித்த உடனே பாவத்தின் மேலே கொஞ்சம் வெற்றி வர ஆரம்பிச்சிச்சு. இன்னுமே நான் உதவியற்ற பாவி அல்ல இல்லைங்களா. இன்னுமே இப்போது என்னுடைய ஜப வாழ்க்கையை பற்றி எனக்கு கொஞ்சம் பெருமை, இன்னும் வேத படிக்கிறேன் நான், இப்போல்லாம் பாவத்தை அவ்வளோ பாவம் செய்கிறதில்ல அப்படின்னு ஆகும்போது இப்போ என்ன ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான இருக்கிற மாதிரி என்னை நினச்சிக்கிறேன். நினச்சிக்கிட்டு என்னுடைய சுய நீதினால சில நேரங்களில் ஆண்டவரே ஒரு வேலை எனக்கு கடன் பட்டிருக்கிறாரோ நான் நினச்சிக்கிறேன். எவ்வளோ என்ன மாதிரி ஒரு ஊழியர் செய்கிறவன் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஸ்லோவாக கிறிஸ்து இயேசுவில் சந்தோஷப்படுறத போயிட்டு மிக தந்திரமாக என்னுடைய பர்ஃபார்மன்ஸ், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் எப்படி நடக்கிறேன்ற அடிப்படையில் தான் தேவனுக்கு முன்பதாக நிற்க நான் பார்க்கிறேன். இது தந்திரம் பாருங்களேன், தந்திரம் இப்படி தான். இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ண நீதியை விட்டுட்டு அந்த நீதிக்குள்ளே என்னுடைய அழுக்கு பேச்சஸை போட ஆரம்பிக்கிறேன். அதனால தான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். இன்னைக்கு தேவனிடத்தில் ரொம்ப நல்லா ஜபம் பண்ண, ஏன் மூணு வாரமும் எஞ்சி இருக்கிற பாவத்தை நான் செய்யலை. மூணு வாரம் கோபப்படாமல் ஒழுங்காக இருந்துட்டேன், மூணு வாரம் அந்த பாவம் செய்யாமல் எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் நமக்கு ஒரு பாவம் இருக்குது எஞ்சி இருக்கிற பாவம், மூணு வாரம் அதில் வெற்றி. அதனால தேவனிடத்தில் எனக்கு ரொம்ப உறவு இருக்கிறது, அது அதன் அடிப்படையில் தேவனிடத்தில் இருக்கிறோம். ஆனால் நாலாவது வாரம் என்ன ஆகுது, பொட்டுன்னு விழுந்துடுறோம், பாவம் செஞ்சிடறோம். பாவம் செஞ்ச உடனே அந்த எஞ்சி இருக்கிற பாவத்தில் விழுந்த உடனே நான் நிற்கும் பாறை கிறிஸ்து இல்லை, நான் நின்று நிற்கிற பாறை என்னவா இருந்துச்சு, என்னுடைய எஞ்சி இருக்கிற பாவத்தில் இருக்கிற வெற்றியின் சின்ன கயிற்றின் அடிப்படையில் தேவனுக்கு முன்பதாக நிற்க பார்க்குறேன். அந்த கயிறு உடஞ்ச உடனே என்ன ஆகுது, நிற்கவே முடிய மாட்டேன், தேவனிடத்தில் வர்றதுக்கே பிடிக்க மாட்டேன், ஜபிக்கவே பிடிக்க மாட்டேன். இப்படி இருக்கிறனே நான் எப்படி ஆண்டவர்கிட்ட வர்றது, ரொம்ப தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற தம்பி, நீ ஆண்டவர்கிட்ட வாழ்றதும் வளர்றதும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சந்தோஷம், இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற உன்னுடைய நிலையின் அடிப்படையில், தி ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் அ ஸ்ட்ரென்த், கர்த்தருக்குள்ள நமக்கு இருக்கிற சந்தோஷம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஊக்கம். அதை விட்டுட்டு உன்னுடைய சொந்த பெர்ஃபார்மன்ஸில் நீ வாழ ஆரம்பிச்சுட்ட, இப்போ நீ ரொம்ப மோசமாக இருக்கிற, அதனால் நீ ஜபிக்கவும் வரமாட்டே, இயேசு கிறிஸ்துவில் நிலைக்கவும் வரமாட்டே, என்ன ஆகுது, இன்னும் அந்த பலமும் இல்லாமல் பின்னாடி பின்னாடி போய் பாவங்கள் அதிகமாகிறது, குற்றங்கள் அதிகமாகிறது. ஆனால் மனசாட்சி குத்துது, சர்ச் மெம்பர் வேறு ஆகிட்டோம், அதனால் வார வாரம் சர்ச்சுக்கு வந்துடுவோம், ஆனால் ஆவியில் ஆராதனை இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள்ள சந்தோஷம் இல்லை, சர்ச்சுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறது அருங்களா, அதனால சந்தோஷம் இல்லை. எப்படி மாறி போகுது பாருங்களேன். ஏன் இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சு, நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான், நான் கிறிஸ்தவனாக அடைந்ததோ அடையாரதோ படிக்கிறதோ ஜப வாழ்க்கை எல்லாம் குப்பை தான், தேவனுக்கு முன்பதாக எனக்கு இருக்கிற சமாதானம், தேவனுக்கு முன்பதாக நான் நிற்கிற ஒரே பாறை கிறிஸ்து தான். அந்த கணக்கை போட விட்டுட்டீங்க, அதில் தொடர்ந்து இருக்க விட்டுட்டீங்க. ஏதாவது அடைஞ்சோமா, இன்னைக்கு நல்லா ஒரு பண்ணோமா, ஏதாவது செஞ்சோமா, அதெல்லாம் குப்பை, கணக்கில் லாஸ் லாஸ்ன்னு சேர்க்குற கணக்கை விட்டுட்டீங்க. பாருங்களே எவ்வளோ ஆபத்து வந்துடுது. ஆகவே அப்படி நீங்கள் ஆகுறீங்களா, நம்ம ஜப வாழ்க்கையை பற்றி பெருமை வந்துடலாம், நம்ம செய்கிற நல்ல காரியங்களை பற்றி பெருமை வந்துடலாம், நம்ம என்ன சாதிக்கிச்சோமோ சாதிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ கிறிஸ்தவ வாழ்க்கையாக, ஏன் ஆண்டவர் நமக்குள்ளே செய்கிற கிருபையின் கிரியைகளும் ஒருபோது தேவனுக்கு முன்பதாக நிற்கிற தகுதிகளாக நமக்கு மாறக்கூடாது. அதெல்லாம் நஷ்டமாக பார்க்க தெரியும் போது தான் தேவனை ஆவியில் ஆராதிக்கிறது கிறிஸ்துக்குள்ள மேன்மை பாராட்டுறது வரும். அப்பதான் கிறிஸ்து தொடர்ந்து ப்ரெஷஸா தெரிவார். கவனிச்சு பார்த்தீங்க, ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவே ஒரு இர்ரெலவெண்டா ஆகிற மாதிரி சில நேரத்தில் அவர் அவ்வளோ முக்கியம் இல்லாமான்னு தெரிஞ்சிச்சு. எந்த அளவுக்கு அகங்காரம், எந்த அளவுக்கு மாம்சத்தில் பெருமையான கிறிஸ்தவர்களாக மாறிட்டோம் யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் எல்லா தோல்விகளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சியில் தப்பு கணக்கு, தப்பு கணக்கு. தேவன் தான் நமக்கு அதை உணர்த்தணும். ஒரு ஸ்கேல் மாதிரிங்க, இந்த ஸ்கெயிலில் நம்முடைய கிரியைகள், நம்முடைய பக்தி, நம்முடைய இது முக்கியமாக போச்சுன்னா கிறிஸ்து கீழே போயிடுவார். கிறிஸ்து மேலே மேலே போகும்போது இதெல்லாம் குப்பையாக தெரியும். அதை பொறுத்து தான் அங்கே வளர முடியும். தேவன் தான் நமக்கு அந்த கணக்கை போட உதவி செய்து தொடர்ந்து அந்த கணக்கை போட்டால் தான் வளர முடியும். நான் கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நிலை தான் நிரந்தர நிலை. தேவன் நீதிமான் ஆக்கினவர்களை குற்றம் சாட்டுகிறவன் எவன், அதை விட என்னங்க நிலைமை இருக்குது. அந்த பாறையிலேருந்து ஏங்க போகணும்னு நினைக்கிறோம். அந்த சராசில் ஒருத்தனும் சாட்ட முடியாமல் கடவுள் இயேசுவை பார்க்குற மாதிரி என்னை பார்க்குற ஒரு வரவேற்பு எனக்கு இருக்கும்போது அதில் தானே தொடர்ந்து நின்று வளரணும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்ன புது துணியை தைக்க பார்க்குறோம் சுயநீதியை, அது தப்பு கணக்கு. மூணாவது கணக்கு, முதலாவது கணக்கு ரட்சிப்பில் கொண்டு வரோம், ரெண்டாவது கணக்கு தொடர்ந்து போடும்போது ரட்சிப்பில் வளர செய்யும், மூணாவது கணக்கு நிச்சயத்தை அடைய வைக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையை நிச்சயம். பவுல் என்ன சொல்கிறார் மூணாவது கணக்கில், நான் எல்லாவற்றையும் அவருக்காக நஷ்டம் என்று குப்பை என்று விட்டுவிட்டேன். ஒருவேளை நம்ம அதை சொல்ல முடியாமல் இருக்கலாம், அது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லாமல் இருக்கலாம். பவுல் மாதிரி நம்ம ஜெயிலுக்கு போய் எல்லாத்தையும் விட்டுறணும்னு ஆண்டவர் சொல்லல். ஆனால் ஒரு சீசன் ஆகுறதுக்கு எல்லாத்தையும் விடுறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. பார்த்துருக்கீங்களா? நான் விட வேண்டியதில்லை. ஒருவன் என்னை பின்பற்றணும்னா தன் தகப்பனையோ தாயோ மனைவியோ குடும்பத்தையோ வீடியோ எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணாவிட்டால் என் சீஷனாக இருக்க முடியாது இல்லைங்களா? வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வரும்போது இயேசுவா இல்லை உன் பேரா எதை காப்பாற்ற நினைக்கிறீங்க? இயேசுவா என் வேலையா, இயேசுவா என் பணமா, இயேசுவா என் மனைவியா பிள்ளைகளான்னு வரும்போது இதெல்லாம் குப்பை, இயேசுதான் முக்கியன்ற அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை முடிவுகள் போயிட்டு இருக்கிறதா? இயேசுக்காக என்ன நஷ்டம் அனுபவிச்சிருக்கிறீங்க? பவுல் சொல்கிறார் எல்லாத்தையும் நஷ்டமாக நான் விட்டேனேன்றாரு. ஒரு கிறிஸ்தவன் நிச்சயத்தில் எப்படியா இங்கே நமக்கெல்லாம் இயேசுல சந்தோஷம் இல்லை, ஏங்க பரலோகம் நிச்சயம் இல்லை, எப்படி வரும் தெரியுமா? இயேசுக்காக என்னங்க நஷ்டம் அடைஞ்சிருக்கிறீங்க நீங்கள்? அதுதாங்க நிச்சயத்தை கொடுக்கும். யோசிச்சு அந்த கணக்கு போடுறீங்களா? என் நஷ்ட கணக்கு எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணினேன். என்ன நஷ்டங்க நம்ம சொல்ல முடியும்? இதான டெஸ்ட்டு. இயேசுக்காக என்ன நஷ்டம் இழந்தோம்? லைஃப்பில் ஏதாவது இழந்துட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்களேன். கிறிஸ்து இவ்வளோ நமக்கு முக்கியமாக இருந்தா, கிறிஸ்துவில் நம்ம மகிழ்ந்து காலில் சொன்னாங்க, ஏன் நம்ம அவிவிசுவாசிக்கிட்ட இருக்கும்போது நம்மளை ஒரு சாட்சியும் பார்க்க மாட்டேன்றாங்க? நம்ம வாயிலிருந்தோ ஒன்றும் வரம வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவில் மகிழ்ச்சி இல்லை, தேவனை ஆவியில் ஆராதிக்கிற அந்த ஆனந்தம் இல்லை. இந்த தப்பு கணக்கை போட ஆரம்பித்த ஒரு பின்வாங்கின கிறிஸ்தவர்களை வாழ்கிறதுனால தான். இயேசுக்குள்ளே சந்தோஷத்தோடு இயேசுக்கிட்ட நம்ம நிற்கிற நிலையோடு இருக்கும்போது முகத்துலேயே தெரியும் அது. எப்படியா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற நீ எப்போ பாரு உன்னால? ஏன் பவுலுக்கு என்ன, பவுலுக்கு எப்போ பாரு சந்தோஷம், ஜெயிலில் இருக்கிறாருன்னு கூட தெரியாமல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிறார். ஏன்? கிறிஸ்துவில் சந்தோஷம், கிறிஸ்துவில் சந்தோஷம். அது எப்போவும் அந்த நிலையில் இருக்கும்போது நம்ம முகத்தில் தெரியும். ஏன் வாய் மூடிக்கிட்டு நம்ம இருக்கிறோம்? வாய் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் அது இல்லை இல்லைங்களா? இருதயத்தில் கிறிஸ்து இல்லை. அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ரொம்ப வேல்யூபிள், இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு மேன்மையாக இருந்தால் நம்ம உறவினர்கள்ட்ட ஷேர் பண்ண மாட்டோம். ஏன் நம்ம சூடாக இருக்கிறவங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டோம்? ஏன் அதெல்லாம் நமக்கு சுவிசேஷ பணியில் அவ்வளோ பின்வாங்கி இருக்கிறோம். எல்லாம் இது மாம்சத்தில் நம்பிக்கை இருக்கிற புஸ்தகத்துக்கு வந்துட்டோம். தேவன் தான் நம்மளை காப்பாற்றிட்டோம். இந்த மூணு கணக்குகள் எவ்வளோ முக்கியமான கணக்குகள். முதல் கணக்கு நம்மளை ரட்சிக்கும், ரெண்டாவது கணக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ வைக்கும், மூணாவது கணக்கு நம்ம நிச்சயத்தில் நம்மளை வளர்க்கும். தேவன் தான் இதை கற்றுக் கொடுக்கட்டும் நமக்கு.